உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
நமது ஆரோக்கியம் நமது கையில். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம அன்றாடம் சாப்பிடுறோம், தினம் சாப்பிடுறோம், ரெண்டு வேளை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, மூணு வேளை, நாலு வேளை, அஞ்சு வேளை சாப்பிடுறவங்க கூட இருக்கிறாங்க. இப்ப உணவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல மூணு வேளை சாப்பிட சொன்னாங்க இல்லையா, காலையில நல்லா சாப்பிடணும், மத்தியானம் கொஞ்சம் கம்மியா, அதை விட கம்மியா நைட்டு. அப்படி இல்லாம சின்ன சின்ன போர்ஷன்ஸா கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வல்ஸ்ல சாப்பிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இல்லைங்களா. இப்ப மருத்துவ உலகம் முன்னேறிட்டு வர்றதுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம ஒத்துக்கொண்ட நிறைய விஷயங்கள் திடீர்னு ஒவ்வாமையை ஏற்படுத்திடுறது. அலர்ஜியா இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நமக்கு நல்லா ஆயிருது. ஆக இன்னைக்கு சாப்பிடும் முறைகள் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க கலைவாணி ராஜ்குமார் அவர்கள், அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. வணக்கம் மேடம்.
வணக்கம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எல்லாம் மூணு வேளை தான் சாப்பிட சொன்னாங்க. ஒரு வேளை உண்பான் யோகி, இரு வேளை உண்பான் போகி, இது மாதிரி நிறைய கோட்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து இந்த பிரிச்சு சாப்பிடுற சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரே டைம்ல ஹை கலோரி ஃபுட் எடுக்காம அதை ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகுது. இப்போ நம்ம வேற வழி இல்லாமல் நம்ம நிறைய ஹை கலோரி ஃபுட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஒரே டைம் நிறைய டம்ப் பண்ணி சாப்பிடாம நம்ம ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
அந்த காலத்துல அம்மா பாட்டி அத்தை பெரியம்மா எல்லாரும் பாத்தீங்கன்னா நிலவை காட்டி சோறு ஊட்டினாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்காக நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னால் இவ்வளவு நேரம் குடிக்க கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்க கூடாது. சில தமிழ் மருத்துவர்கள், நம்ம இயற்கை மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளுதோ அதை நீங்க செய்யுங்க. ஜென்ரலா சொல்றது சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கறது தான். சில பேர் என்ன சொல்றாங்க, சாப்பிடும்போது இடையில இடையில குடிக்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு வயசு 50 ஆகுது, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த சாப்பிடும் முறைகள் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஒருத்தர் வேக வேகமா கோழி சாப்பாடு முழுங்கின மாதிரி முழுங்குவாங்க, சில பேர் நொறுங்க தின்னா 100 வயது வாழலாம், அதாவது நல்ல சூ பண்ணி மாஸ்டிகேட் பண்ணி சாப்பிடும் போது. பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜீரணம் வந்து தொண்டையிலே பாதி நடந்துடணும், அப்பதான் மேலும் அது உள்ள போகும்போது சிறுகுடல் பெருங்குடல்லாம் வந்து இலகுவாக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சாப்பிடும் வழிமுறைகள் பத்தி நீங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நீங்க என்ன சொல்றீங்க?
இப்ப வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டோம்னா, நீங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரு அளவுக்கு, நான் போன எபிசோட்லயே சொன்னேன், 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணிங்கிறது நார்மலா நம்ம குடிக்க வேண்டியது. இப்ப ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட்ட வந்து பவுன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தண்ணியை வந்து அவுன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ×2/3 நம்மளோட வெயிட்ல, அதுவும் நம்ம ஸ்வெட் அவுட் பண்றத வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சிம்பிளா இது ஒரு கால்குலேஷனுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணிங்கிற கணக்கு நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம நார்மலா ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஓரியன்டா இருக்கிறவங்க குடிக்க வேண்டிய தண்ணி அளவு. ஆனா நம்ம வந்து மெயினா பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினாலதான் மெயினா அது கவர் பண்றது இல்ல. இப்ப தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும், ஆனா நம்மளுக்கு இப்ப அடுத்த ரூம்லதான் தண்ணி இருக்குன்னா நம்ம எந்திரிச்சு போய் குடிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயே நிறைய பேர் குடிக்கிறது இல்ல. இல்லன்னா நம்ம இப்ப குடிச்சோம்னா யூரினேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறது இல்ல. ஒரு சில பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப மெஜாரிட்டி நிறைய ஆபீஸ்ல வந்து ஏசி இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுறது இல்ல. ஆனா அதனாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க குடிக்க வேண்டிய தண்ணி அளவு ரொம்ப கம்மி பண்றாங்க. இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற உப்பு வந்து கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆகும்னா, அந்த உப்பெல்லாம் வந்து கல்லா சேஞ்ச் ஆகும். இப்ப நம்மளுக்கு சிறுநீரகத்துல கல் ஃபார்ம் ஆகுறது, பித்தப்பையில கல்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ரீசன் எல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம சரியா டைல்யூட் பண்ணாததுதான் காரணம். இப்போ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்ப குடிக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. 1.5 லிட்டர் 1 லிட்டர் குடிக்க கூடாது, அதுக்கு வந்து யூஸ் கிடையாது, அதனால பாதிப்பும் கிடையாது, ஆனா அதனால பெருசா யூஸும் கிடையாது. இப்போ ஸ்பிளிட் பண்ணி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல குடிச்சா நம்மளுக்கு வந்து நோயே இருக்காது. இப்போ சாப்பிடுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி, சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சும் நீங்க வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன்னா, அந்த உணவு குழாயெல்லாம் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 அவருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த உணவு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அது தயாராயிருக்கும். காலையிலிருந்து இப்போ மத்தியானம் நீங்கள் ஒரு 1:00 சாப்பிட போறீங்கன்னா நீங்கள் ஒரு 12:30 தண்ணி குடிக்கிறது நிப்பாட்டிடணும். அப்போ வந்து அந்த 12:30 to 1 என்ன ஆகும்னா அந்த வில்லைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து தயாராக இருக்கும், ஃபுட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனேயே நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கும். இப்போ வந்து ரெக்குயர்ட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப்ஷன், அது வந்து ரெக்குயர்ட் ஆர்கன்ஸுக்கு வந்து பாஸ் ஆன் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து சாப்பிட்ட உடனே திருப்பி ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டர் போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா அது அந்த ஆர்கன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்குள்ளேயே அது ஃபிளஷ் அவுட் ஆயிரும். அதனால அப்படி அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி குடிக்கூடாது. ஆனா நம்ம பெரியவங்களா பாத்தீங்கன்னா சாப்பிட்றப்பே தண்ணி எடுத்து வச்சுதான் உட்காருவாங்க. அதோட ரீசன் என்னன்னா ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு காரத்தினாலேயோ புளிப்புனாலேயோ விக்குச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி. ஆனா நம்ம இடையில தண்ணி குடிக்கிறது நல்லது இல்ல. இடையில வந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே தண்ணி தாக எடுக்குதுன்னா அந்த ஃபுட்டு தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உடனே தண்ணி தாக எடுக்கும். அதை வந்து பெரிய அளவுல நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ இன்னொரு பழமொழி நீங்க சொன்னீங்க இல்லையா, நொறுங்க தின்றால். அதே மாதிரி சாப்பிட்றதும் அப்படிதான், நம்ம வந்து நல்லா மென்னு சாப்பிடணும். இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்துல யாருமே வந்து மென்னு சாப்பிட்றதே கிடையாது, எல்லாருமே மெழுங்குறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கைக்குத்தல் அரிசி எல்லாம் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாருமே கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்றது இல்ல. கைக்குத்தல் அரிசியோ இல்ல சப்பாத்தியோ இல்ல கோதுமை அரிசியோ நம்ம முழுங்க முடியாது. நம்ம முழுங்க முடியறது என்னன்னா வெள்ளை ரைஸ் மட்டும்தான். அது என்னன்னா நம்மளுக்கு ஈஸி, நம்மளோட அவசரத்துக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கொலைய வேக வச்சு நல்லா மசிச்சு அது வந்து அப்படியே முழுங்குறோம். அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஃபைபர் நம்மளுக்கு போதுமான அளவு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப வாயிலேயே வந்து நம்மளுக்கு எச்சில்ல தொண்டைக்குழியில கிடையாது, வாயிலேயே வந்து எச்சில்லையே வந்து டைலன்ங்கிற ஒரு என்சைம் இருக்கு. அது வந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணக்கூடிய பெரிய என்சைம். நீங்க நல்லா பாருங்க, நல்ல மென்னு சாப்பிடுறவங்க வந்து அளவா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பெருசா ஒபசிட்டி இருக்காது. எப்பவுமே நல்லா மாஸ்டிகேட் பண்ணி சாப்பிடுறவங்க கரெக்டான வெயிட்ல இருப்பாங்க, ஐடியல் வெயிட்ல. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஐடியல் வெயிட்ல இருப்பாங்க.
அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீரை உண், ஆகாரத்தை பருகுமாங்க. நம்ம வந்து பருகிறது வந்து தண்ணியை தான் பருகுவோம், சாப்பாடை சாப்பிடணும். ஆனா பெரியவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அது தண்ணி குடிக்கும் போது சிப் பை சிப், நம்ம முதல் ப்ரோக்ராம்ல கூட பார்த்தோம் இதை, கொஞ்சம் கொஞ்சமா உதடு நனையிற அளவுக்கு தான் குடிக்கணும். சில பேர் மடமடமடன்ட்டு 1.5 லிட்டர் தண்ணியை குடிப்பாங்க. இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்தாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துலதான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேர் ருசிக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் வந்து நாக்குக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் வயிற்றுக்காக சாப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம நம்மளுடைய வயிறு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி, என்னதான் சாப்பிட்டாலும் அந்த உள்ள போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும்.
இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தாகம் எடுக்குதுன்னு வைங்க, எப்போ நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம்னு வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டர் எப்போ எடுக்கிறோம்னு பாருங்க. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம். அதோட டோட்டல் அக்யூமுலேஷன் தான் நம்ம ஒன்னா குடிக்கிறோம். அதுவே தப்பு. நம்ம பண்ண தப்புக்கான இது வந்து ஒன்னா குடிக்கிறோம். ஒன்னா குடிச்சிங்கன்னா அதுக்கான யூஸ் வந்து பெருசா கிடையாது, அப்போதைக்கு அது தாகத்தை தணிக்குது. இப்ப ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பர் டீடாக்சிபிகேஷன் ஆகும். அதே மாதிரி நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் பத்தி கேட்டிருந்தீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். எப்பவுமே வந்து இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அட்ராக்ஷன். இப்போ தந்தூரியில ஒரு சில ஃபுட்ஸ் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காகவே அது ரெட் கலர் ஆட் பண்றாங்க. ரெட் வந்து எங்க நம்ம பார்த்தாலும் செகண்ட் டைம் பார்ப்போம், அதுதான் ஃபுட் சைக்காலஜி. அது அதனால அந்த ரெட் கலர் வந்து ஆட் பண்றதே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இப்ப நீங்க இந்த எலாஸ்டிசிட்டி நிறைய சாப்பிட்டுட்டு கரெக்ட், நம்ம உடம்பு வந்து எலாஸ்டிசிட்டி எவ்வளவு நாளும் போகும், அதோட கட்டுப்பாடு வந்து நம்ம தான் விதிக்கணும். நம்மளுக்கான உணவு எது, நம்ம நாக்குக்காக சாப்பிடக்கூடாது. இந்த நாக்கை தாண்டி உள்ள போயிருச்சுன்னா அது என்ன டேஸ்ட்னு நம்மளுக்கு தெரியாது. நாக்குக்காக சாப்பிட்றது விட்டுட்டு நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்காக நம்ம சாப்பிட்டு பழகணும். எது நம்மளுக்கு தேவையோ, நம்ம உடம்புக்காக சாப்பிடாம நம்ம ஒவ்வொரு செல்லுக்காக நம்ம சாப்பிடணும். நம்ம டேஸ்ட்டுக்கு அடிமையாயிருக்கூடாது.
சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் அரிசி உணவை தவிர்த்துட்டு கோதுமை உணவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவர்கள் பரிந்துரைச்சாங்க. ஆனா இப்ப ரெண்டுலயும் ஒரே மாதிரி சத்து தான் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க கஞ்சி வகையில சாப்பிடக்கூடாது, கஞ்சி வகையில சாப்பிடும்போது சீக்கிரம் பசி எடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நோயாளிகளுக்கு வந்து நம்ம கஞ்சி தானே வச்சு கொடுக்கறோம், அதை பத்தி சொல்லுங்க.
நோயாளிகளுக்கு ஏன் கஞ்சி வச்சு கொடுக்கறோம்னா ஈஸி டைஜஷனுக்காக. அவங்க வந்து ஆல்ரெடி டேப்லெட்ஸ்ல இருப்பாங்க, அதனால காம்ப்ளெக்ஸா எதுவும் கொடுக்க வேண்டாங்கிறனால நம்ம கஞ்சி வச்சு கொடுக்குறோம், ஈஸி டைஜஷனுக்கு. இப்போ காய்ச்சல் வந்துடுச்சுன்னா நம்ம பெஸ்ட் ஃபுட் வந்து கஞ்சி, இட்லி, இந்த மாதிரி சாஃப்டா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட் வேணும், அந்த டைஜஷன் சிஸ்டமை வந்து நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சொல்லுவோம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைஸை விட வீட் பெட்டர். ஆனால் இதுவும் கார்போஹைட்ரேட், அதுவும் கார்போஹைட்ரேட், ஆனால் ரைஸை விட கோதுமை வந்து பெட்டர். இப்போ இது சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா வீட் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். என்னன்னா இதை நம்ம லிமிட் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி அது எலாஸ்டிசிட்டினால நம்ம சாதம்னா நம்மளுக்கு பிடிச்ச குழம்பு ரசமா இருந்தா நம்ம நிறைய இன்டேக் பண்ணுவோம். இதுவே வந்து கோதுமையா இருந்ததுன்னா அது ஒரு லிமிடேஷன் இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தின்னா நம்ம நிறைய சப்பாத்தி எடுத்துக்க முடியாது. அதனால கோதுமை வந்து பெட்டர்னு சொல்லணும். இதை விட அவங்க வந்து புரத சத்து சார்ந்தது, விட்டமின்ஸ் மினரல்ஸ், என்னென்ன எதில் இருக்கோ அதை பார்த்து அவங்க உடம்புக்கு என்னென்ன தேவையோ, இப்போ ஃபைபர்ஸ் அது மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த பர்டிகுலரா நம்ம ஃபைபர்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிறது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஃபைபர்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. வாழைத்தண்டு, கொடி காய்கறிகள் எல்லாம் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி காய்கறிகளா பறிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையானதை பிக் பண்ணி சாப்பிடணும்.
பசித்து புசி, இந்த பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல வந்து தலைவாழை இலை போட்டு அந்த பச்சை கலர் இலையில லெப்ட் சைட்ல இருந்து பரிமாற ஆரம்பிப்பாங்க. உப்பு, பச்சடி, பொரியல், கூட்டு, அப்புறம் சுட சுட சாதம், அது மேல ஃபர்ஸ்ட் பருப்பு, நெய், இது எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த எச்சில் சுரப்பி வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். நேச்சுரலா பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பசி வரதான் செய்யும். இப்ப நம்ம எங்கயோ ஒரு பாஸ் பண்ணி போறோம், ஒரு குருமா வாசம் வருதுன்னா டக்குன்னு ஒரு பசி நம்மளுக்கு வரும். அது மாதிரி பசித்து புசின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இலையில சாப்பிடக்கூடிய தாத்பரியமும் அதுதான். கலர் கலரா இருக்கும் வச்சது. எல்லாத்துக்கு அப்புறம் உணர்வை தூண்டணும் இல்லையா, இந்த நம்ம சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற அந்த செல்களுக்கு வந்து செய்தி போகணும், அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலுவல் காரணமாக அந்த மத்தியானம் ஒரு மணியா பசிக்குதா இல்லையா எப்படியோ ஒரு 10-10:30 ஒரு வடையோ போண்டாவோ ஒரு காஃபியோ சாப்பிட்டுருப்பாங்க, அதுவே ஃபுல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு மதிய இடைவேளை 1-2 அப்படிங்கும் போது பசி வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த லஞ்ச் டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்து அவங்க சாப்பிடுவாங்க. சொல்லுங்களேன்.
கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆபீஸ் ஓரியன்ட் பர்சன் வந்து இப்போ எக்ஸசைஸ் ஓரியன்டா இருந்தோம்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்காங்க, அங்க மூவ்மெண்ட் நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா அந்த 4 hours அவங்களுக்கு அந்த பசி எடுக்கும். இதுவே வந்து சேர் பேஸ்டு ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா பசிக்காது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா 1-2 லஞ்ச் டைம் அப்படின்னா அந்த டைமுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களே சாப்பிட்றதுக்கு தூண்டுது. இப்ப இன்பிட்வீன்ல டீ பிரேக்னு விடுறாங்க, டீ பிரேக்லயும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி சாப்பிட்றாங்க. இந்த பசிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிடணும், அது வேலை வேலைக்கு நம்மளுக்கு பசிக்கணும், ரெண்டுமே இருக்கு. இப்போ உங்களுக்கு பசியே எடுக்க மாட்டேங்குதுனாலும் ஏன் பசிக்க மாட்டேங்குதுங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்ப நம்ம குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க வந்து பசிச்சாதான் சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு வேலை வேலைக்கு பசிக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஏன் பசிக்க மாட்டேங்குது, குழந்தை ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்மள நம்ம வாட்ச் பண்றதே கிடையாது. இப்போ காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் நம்மளுக்கு பசிக்க மாட்டேங்குதா, இப்ப இன்பிட்வீன்ல சாப்பிட்டது என்னாச்சு, இல்ல நெக்ஸ்ட் எப்ப பசிக்கும், அது வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை. டைமுக்கு சாப்பிட்றதை விட்டுட்டு பசிச்சு சாப்பிடணும். அந்த பசியும் வந்து தானா இன்டியூஸ் ஆகணும். அப்ப இன்பிட்வீன்ல நம்மளுக்கு வந்து அந்த அப்பிடைட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, சப்ரஸ் பண்றது என்னங்கறது நம்ம பாக்கணும்.
அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு தாய்மார்கள் வந்து கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, விட்டுறேன் குழந்தை விளையாடட்டும், பசிக்கும் போது தன்னால வந்து சாப்பிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து தேவைக்கு அதிகமா திணிக்கும் போதும் அது துப்பிடும், வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்னா வாந்தி எடுக்கும் அல்லது துப்பிடும். அப்புறம் டாக்டர்ஸ்ட போய் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, ஏதாவது டானிக் இருந்தா எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்லதா?
இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கும் பசிக்கணும். சாதம் பார்த்தாலே நம்ம வந்து கையில வந்து சாதம் வச்சு அதுக்கு ஊட்ட போனா அது முன்னாடி வந்து வாங்கணும் அப்படின்னா தான் அது கரெக்டான அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். நம்ம கம்பல் பண்ணியோ, திட்டியோ, மிரட்டியோ, இல்ல ஏதாவது டிவி காமிச்சோ, ஒரு அட்ராக்ஷன் காமிச்சு திணிக்க ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அதனால மெயினா வந்து குழந்தைகளுக்கு வந்து அது குழந்தைக்கு பசிக்க மாட்டேங்குதுன்னா அது ஏன்னு கேட்கணும். இப்ப டாக்டர்ஸ் எழுதி கொடுக்கறது மோஸ்ட்லி வந்து அது விட்டமின்ஸ் நல்லா வந்து கிளியர் பண்றக்கானது அது மாதிரிதான் எழுதி கொடுப்பாங்க, நல்லா சத்தானதா தான் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா குழந்தைகளும் வந்து குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா சின்ன வயசுலயே வந்து நம்ம வந்து நம்ம குடிக்கிறோம்னு சொல்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்து பழக்கிறோம். நம்ம கொஞ்சம் குடிக்கிறோம், நம்மளுக்கு இப்ப நிறைய சாப்பிட்டுட்டோம்னா ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்களா, அது நிறைய நல்ல கேஸ் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங், அது வந்து தப்பான எண்ணம். அதுக்கு பேரே கார்பனேட்டட் ட்ரிங்க். இப்போ சின்ன குழந்தை கேட்டாலே செல்லும் இல்லைங்களா, நம்மளுக்கு வேண்டாதது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை வெளியில விட்டுட்டு ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு வேண்டாத ஒண்ணுன்னு நம்மளுக்கு தெரியும். அது இருக்கிற ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கை வந்து நம்ம வந்து அதை நம்ம பழக்கப்படுத்த கூடாது, நம்ம குழந்தைகளுக்கும் அது பழக்கப்படுத்த கூடாது. ஏன்னா சின்ன வயசுல அந்த பாரம்பரியம் தான் அது, குழந்தை பெருசானாலும் அது அவங்களுக்கு அது ஒரு கல்ச்சர் ஆயிருது. இதுவே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இது இருந்ததான்னு நினைச்சு பார்த்தோன்னா அது இருந்திருக்காது. அப்போ நேச்சுரல் வேல கன்காக்ஷன் இப்போ லெமன் ஜூஸு அதெல்லாம் வந்து அது வந்து இன்டைஜஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி தான் சாப்பிடணும். இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கூடாது. அதே மாதிரி ரீஹீட்டட் ஆயில் வெளியில் வந்து எப்போவுமே டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து வாங்குறது நல்லது கிடையாது. இப்போ ஒரு ஒரு கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடைச்சட்டியில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அதில் போண்டா பஜ்ஜி சுடுறாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். அது என்ன ஆயில், எப்பவுமே ரீஹீட்டட் ஆயில் வந்து கேன்சர் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அப்போ வந்து அந்த ரீஹீட்டட் ஆயில் வந்து அது என்ன ஆயில், எங்கே வாங்கினாங்க, எவ்வளோ தடவை அவங்க யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதில் போட்டதையே நம்ம திருப்பி திருப்பி ரீஹீட்டட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாமே அப்போசிங் தான். ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப ரேராக அது கூட நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அது வந்து நம்ம அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாடர்னாக இருக்கிறதா நினச்சி நம்ம தப்பான உணவுகள் தான் நிறைய சாப்பிட்றோம். இது வந்து முதல்ல நம்ம பெரியவங்க ஃபாலோ பண்ணாதான் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க வந்து நல்ல உணவுக்கு மாறுவாங்க.
இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா டின்னர் டைம். அந்த சமயத்தில் டிவி பார்த்துட்டோ இல்லை குடும்ப விஷயங்களை பேசிட்டோ தான் நம்ம சாப்பிடுவோம். தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிடும்போது பேசாத, சாப்பாட்டிலே கவனமாயிரு அப்படிம்பாங்க. ஒன்றா புறையேறிடும் இல்லைங்களா, அது ஒன்று. சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே நினைப்பில் சாப்பிட்டாதான் டைஜஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லி வச்சது. டின்னர் டைமில் தான் பேசிட்டே சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம வெளியே போகிறோம். ஒன்றா கெட் டுகெதர்க்கு வெளியே போகும்போது அப்போவும் நம்ம டின்னர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நேச்சுரலாக பிரேக்ஃபாஸ்ட் போக முடியாது, லன்ச்சும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த டின்னர் டைமில் ஹெவியாக சாப்பிட்றது, பேசிட்டே சாப்பிட்றது, அதை பற்றி என்ன உங்களுடைய ஆலோசனைகள்?
இப்போது இது வந்து ரெண்டுமே நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மனசார பேசிட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்றப்போ நம்மளோட மனசு வந்து லேஸ் ஆகுது. அப்போ வந்து நம்ம சாப்பிட்றதும் குறைவாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றப்போ இப்போ பஃபெட்டு லஞ்ச் டின்னர் அப்படின்னு நம்ம போனோம்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம பேசிட்டே சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து நம்மளே அறியாமல் நம்ம கரெக்டானதை சாப்பிடுவோம் இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவோம். இதுவே வந்து யோகிக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் நம்மளோட உணவு நம்ம ஒவ்வொரு பருக்கையும் நம்ம எது சாப்பிட்றோமோ அதை உணர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அதுவும் லிமிட்டேஷன் இருக்கும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுவோம். ரெண்டுமே கரெக்டு தான். நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் எல்லாருமே அலுவல் காரணமாக எல்லாருமே ஓடுறாங்க. அப்போ வந்து அந்த பாண்டேஜ் அந்த ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான்.
இப்போ பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகள் வந்து பியூனியா சின்னதாக இருக்குது ஆனால் ஆக்டிவாக இருப்பாங்க, என்னோட குழந்தைக்கு வந்து வெயிட் போடணும் நல்ல சாப்பிடணும் அப்படின்ட்டு கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகள்லாம் கூட கொடுக்குறாங்க, இதெல்லாம் சரியா? இந்த மாதிரி அண்டர் வெயிட் உள்ள குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சாப்பாடை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க?
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நீ வந்து நெய் ஊற்றி சாப்பிடு, நீ ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடு, அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு இந்த ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸை அண்டர் வெயிட்காரங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அது தப்பு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டு நம்ம ஜாயின்ஸ்க்கு அப்புறம் நம்ம டிஷ்யூஸ்க்கு இந்த மசில்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து குட் ஃபேட் தேவைப்படுது. அந்த ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒமேகா சிக்ஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, ஒமேகா த்ரீ வந்து பெட்டர் சாய்ஸ். இப்போ ஒமேகா த்ரீ பார்த்தீங்கன்னா இதில் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபிஷ்ஷில் நிறையா இருக்குது. இதை ஃபிஷ் அதனால தான் பார்த்தீங்கன்னா சத்துணவில் வந்து பால்வாடி ஸ்கூல் எல்லாம் மீன் மாத்திரை கொடுப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி இந்த சீ கார்டு வந்து நம்ம உடம்புக்கு நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஜாயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி குட் ஃபேட்டு தான் நம்ம பரிந்துரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இப்போ வெயிட் போடலை அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து பசிக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். பசிக்குது இல்லை வேலை வேலைக்கு பசிக்குது சாப்பிட்றாங்க ஆனால் வந்து உடம்புல ஒட்ட மாட்டேங்குதுன்னா அதுக்கு இப்போது ஒரு குழந்தைக்கு உடம்பு வரலன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு குட் நியூட்ரிஷன்னா சாப்பாடு மட்டும் கிடையாது, குட் டயட், ஒரு நல்ல தூக்கம் இருக்கான்னு செக் பண்ணணும், எக்ஸசைஸ் ஓரியன்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர் அவங்க ப்ரீத் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா குடிக்கிறாங்களான்னு பார்க்கணும், சன்ஷைன் எப்படி அவங்களுக்கு இருக்குன்றத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு குட் நியூட்ரிஷனை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அவங்களுக்கு சத்துக்கு என்ன சாப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கா நிறைய டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதனால அண்டர் வெயிட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிடாம ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கேட்டு ஆரோக்கியமான முறையில எப்படி ஏத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸஸ் வெயிட்ல இருக்காங்கன்னா அவங்க உணவுல எதெல்லாம் தப்புங்கிறத வந்து கரெக்டா அவங்க வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இப்ப நல்லதையும் சேர்த்து டயட்டுங்கிற பேர்ல ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிற பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, கிராஷ் டயட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அவங்க நியூட்ரியன்ஸ் நிறைய லாஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட ஃபுட்டில் என்ன தப்பு இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும்.
நமக்கும் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, பச்சை காய்கறிகள் பழங்கள் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு. இதை சாப்பிட்ற முறையை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ பழங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து ஆப்பிள் தோலோட நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த செயற்கை முறையில் வரனால நிறைய அந்த ப்ரிசர்வேஷனுக்காக நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட நியூட்ரிஷன் அப்படியே ஸ்டேபேக் ஆச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி நியூட்ரிஷன் அதில் வந்து ஸ்டேபேக் ஆகுறது இல்லை. தோலில் வந்து அந்த ப்ரிசர்வேஷனுக்காக நிறைய வேக்ஸ் கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இப்போ மெயினாக வந்து என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸாக போடாமல் எதுனாலும் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கடிச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எச்சில்லையே வந்து என்சைம்ஸ் இருக்குது, அதில் வந்து மெஜாரிட்டி அப்சார்ப்ஷன் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் அங்கே நடக்கும். அதனால் எதுனாலும் கடிச்சு சாப்பிட நல்ல மென்று சாப்பிட்றது நல்லது. இப்போது ஜாயின்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லது. எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் வந்து ஜாயின்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கார்ன், ஆரஞ்சு, மேங்கோ, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து ஜாயின்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூட்டு வலி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது நல்லது. அப்புறம் ஒரு ஹார்ட்டு ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு எது நல்லதுன்னா ரெட் கலர் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டு தான் போடுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி ஸ்ட்ராபெரிஸு, ஆப்பிள், அப்புறம் போமக்ரானட், டொமேட்டோ, வாட்டர்மெலான் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பலப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து லாங்கர் லைஃப்க்கு அதுக்கு வந்து நம்ம பர்பிள் சொல்லுவோம். அது வந்து கிரேப்ஸு, பிரிஞ்சால், கேபேஜ், அதாவது பர்பிள் கலர் கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, அது இதெல்லாம் வந்து ஹெல்த்தியர் லைஃப் லாங் ரன்க்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கிரீன் கலர் வந்து டீடாக்சிஃபிகேஷனுக்கும் பியூரிஃபை பண்ணுறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து இம்யூன் இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் இந்த கிரீன் கலர் காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து மெஜாரிட்டி இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொக்கோலி, லிச்சி, பீன்ஸு, ஸ்பைனாச் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல இருந்தும் அந்த நச்சுத்தன்மை டெய்லி பேசிஸில் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய நச்சுத்தன்மை ஃபார்ம் ஆகும். இப்போ ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால, பொல்யூஷன்னால, ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட ஃபார்ம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் போதுமான அளவு தண்ணியும் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெடிசன், நேச்சுரல் அப்பிடைட் சப்ரஸர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல்னா கூட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, இந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக வந்து யூரின்ல வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணி, இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு வாட்டர் பிளஸ் கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது.
அப்புறம் வெறும் வயிற்றுல ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், உலர் பழங்கள், கொட்டை வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒமேகா 3 நிறைய இருக்குது நட்ஸில் அப்படின்றாங்க. அது எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
எம்டி ஸ்டமக்கில் வந்து இப்போ நம்ம நைட்டெல்லாம் வந்து எதுவும் சாப்பிட்றது இல்லை இல்லையா, அது வந்து நைட்டில் வந்து நம்மளுக்கு செல்ஃப் ரிப்பேரிங் நடக்கும். அதனால மார்னிங் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தயாராக இருக்கும். அதனால மார்னிங் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட மேக்ஸிமம் நியூட்ரிஷன் வந்து மார்னிங் ஃபுட் அப்சார்ப்ஷன் இருக்கும். அதனால தான் காலையில் நல்ல நியூட்ரிஷன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் மார்னிங் வந்து நல்லா சக்காகும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ஒமேகா 3 இருக்குது. இப்போது ஆலிவ் ஆயிலில் இருக்குது, நட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்மன் ஃபிஷ், டியூனா ஃபிஷ் இந்த மாதிரி சீகாட்லேருந்து இருக்குது. இப்போ இது வந்து மார்னிங் சாப்பிட்றது நல்லதுதான்.
அப்புறம் நிறைய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் பால் கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. திட உணவு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, 2 கப் பால் குடித்தா பசி தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா?
அது வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணுங்கிறனால நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும். இப்போ அடல்ட்ஸ் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml மேலே பால் கொடுக்கறது வந்து சரியாக வராது, அது வந்து வேண்டாம். இப்போ சின்ன கிளாஸில் குடிக்கிறாங்கன்னா அது ஒரு 100 to 150 இருக்கும், அது 2 times கொடுத்தா ஓகே. ஆனால் அது நிறையா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 1.5 liter பக்கம், 1 liter பக்கம் கொடுக்கறது வந்து அது வேண்டாம்.
இது வரைக்கும் சாப்பிடும் முறைகள் பற்றி அருமையா சொன்னாங்க கோவை வடவள்ளி ஆரஞ்சு நியூட்ரிஷன் சென்டரின் கலைவாணி ராஜ்குமார் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நல்ல உடல் நலம் மனநலத்தை மேம்படுத்தும். சிறப்பான மனவளம் உடல் நலத்தை பாதுகாக்கும். உடல் நலமும் மனநலமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு, மாறி வரும் பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் இவை எல்லாம் சேர்ந்து ஒருத்தரோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்றன. மாறி வரும் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தாதான் வாழ முடியும். நம் கைகளுக்கு உட்பட்ட மாற்றங்கள்ல தான் உணவு பழக்கம் இருக்கு. ஆரோக்கியமான உணவை உண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.